إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله، اتقوا الله العظيم، ألا فقد فاز المتقون. அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான உள்ளம் உள்ளவர்களை விரும்புகிறான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். பரிசுத்தமான உள்ளம் உள்ளவர்கள், தக்வா உடையவர்கள், பரிசுத்தவான்கள், அவர்களிடமிருந்துதான் அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். அவர்களுடைய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே யார் தக்வா இல்லாமல் உள்ளம் பரிசுத்தமாகாமல் செய்கிறார்களோ அவர்களுடைய அமலை விட தக்வா உடையவர்களின் அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமான மதிப்பும் அதிகமான கண்ணியமும் இருக்கிறது. அப்ப அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதை குறித்து நாம் தெரிந்து கொண்டு வரும்போது அதனுடைய சில முக்கியமான விஷயங்களை மேலும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதின் முக்கியமான இந்த கட்டத்திற்கு முஹாசபா என்று சொல்வார்கள். அதாவது அத்தமீஸு பைன மா லக வ மா அலைக், எது எனக்கு இந்த உலகிலும் மறுமையிலும் நன்மையாக அமையும், எது எனக்கு இந்த உலகிலும் மறுமையிலும் தீமையாக அமையும் என்பதை தெளிவாக தெரிந்து நன்மையானவற்றை மட்டும் செய்வது, தீமையிலிருந்து விலகுவது, இதைத்தான் முஹாசபா என்று சொல்வார்கள். தன்னைத்தானே விசாரித்துக் கொள்வது, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நீ ஏன் இதை செய்கிறாய், எதற்காக செய்கிறாய், எதை அடைய விரும்பி நீ இதை செய்கிறாய் என்பதாக தன்னைத்தானே கேட்டுக்கொள்வது. அல்லது ஒரு காரியத்தை நம்மை அறியாமல் செய்து முடித்திருந்தால் இந்த காரியத்தை நீ ஏன் செய்தாய், இது நன்மையான காரியத்தில் உள்ளதா தீமையான காரியத்தில் உள்ளதா, தீமையாக இருந்தால் கண்டிப்பாக அதற்காக அல்லாஹ்விடத்திலே வருந்தி பாவ மன்னிப்பு தேட வேண்டும், நன்மையாக இருக்குமேயானால் அந்த நன்மையை நீ எதற்காக செய்தாய், அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி செய்தாயா, மறுமைக்காக செய்தாயா, அப்படி இருக்குமேயானால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை மக்கள் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக, அல்லது உலக ஆதாயத்தை கருதி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்திருந்தால் அதற்காகவும் அல்லாஹ்விடத்திலே வருந்தி மன்னிப்பு தேட வேண்டும். யா அல்லாஹ், முகஸ்துதியிலிருந்து என்னை காப்பாற்று, யா அல்லாஹ், பெயர் புகழை விரும்புவதிலிருந்து என்னை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். யா அல்லாஹ், நான் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் உனது திருமுகத்தை நாடி செய்யப்பட்ட பரிசுத்தமான அமலாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே வேண்ட வேண்டும். இதைத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே முஹாசபா என்று சொல்வார்கள். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும், அந்த செயலை செய்து கொண்டிருக்கும் போதும், அந்த செயலை செய்து முடித்த பின்பும், அந்த செயலை பற்றிய சரியான ஞானம் அறிவு இருக்க வேண்டும். அந்த செயலை யாருக்காக செய்யப்படுகிறது, அந்த செயலை கொண்டு நமது நோக்கம் என்ன என்று நம்மை நாமே பரிசோதித்து அல்லாஹ் விரும்புகின்ற விதத்தில், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகின்ற விதத்தில் நம்மை அமைத்துக் கொள்வதற்கு இதற்குத்தான் முஹாசபா என்று சொல்வார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்வதை பாருங்கள். ரஹிம் அல்லாஹு அப்தன் وقف عند همه فإن كان لله أمضاه وإن كان لغيره تأخر. ஒரு அடியான், அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டட்டும், அவன் வெற்றிக்குரிய அடியான், அவன் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடியான் என்பதற்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறார்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் அல்லாஹுவிற்காக மட்டுமே களப்பற்ற முறையில் செய்யப்படுகிறதா என்று அந்த செயலை செய்வதற்கு முன்பு யோசிப்பான். தனது உள்ளத்தில் அல்லாஹுவின் பொருத்தத்தை தவிர வேறு நோக்கம் இல்லை என்றால் அந்த செயலை செய்ய துணிவான், அந்த செயலில் ஈடுபடுவான். இல்லை, இந்த செயல் அல்லாஹுவிற்காக செய்யப்படவில்லை, தனது நப்சுக்காக மட்டும் செய்யப்படுகிறது, தனது விருப்பத்திற்காக மட்டும் செய்யப்படுகிறது, அல்லது வேறு உலக லாபத்திற்காக செய்யப்படுகிறது என்றால் அப்பொழுது அந்த காரியத்தை விட்டு அவன் விலகிக்கொள்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மிக முக்கியமான ஒரு தன்மை. அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுவிற்காக என்று வாழ்வது, இதுதான் உயர்ந்தவர்களுடைய குணம், நபிமார்களுடைய குணம். அந்த நபிமார்களை பின்பற்றிய சித்தீக்குகளுடைய குணம், தன்னை முழுமையாக அல்லாஹுவிற்கு களப்பற்ற முறையில் ஆக்குவது. இதைத்தான் நாமும் நமது வாயால் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பும் சொல்கிறோம், ஆனால் அதற்குரிய பயிற்சியை நாம் அடையவில்லை. குல் இன்ன ஸலாதி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் لا شريك له وبذلك امرت وانا اول المسلمين. நமது வாயால், நமது மொழியால் நாம் இதை சொல்கிறோம், யா அல்லாஹ் எனது தொழுகை, யா அல்லாஹ் என்னுடைய குர்பானி, என்னுடைய வணக்க வழிபாடுகள், எனது வாழ்வும் சாவும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்கே என்று நாம் சொல்கிறோம் சகோதரர்களே. அந்த சொல்லுக்கு ஏற்ப தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தன்னை தானே பரிசோதிப்பது, இதுதான் தஸ்கியாவுடைய மிக முக்கியமான கட்டம். எப்படி என்றால், அல் முஃமினு கவ்வாமுன் அலா நஃப்ஸிஹி. மேலும் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்வதை பாருங்கள், ஒரு முஃமின் தன்னை தானே அவன் கண்காணித்துக் கொண்டிருப்பான், தன்னை விசாரித்துக் கொண்டிருப்பான், தன் மீது அவன் நிர்வாகம் செலுத்துவான், அல்லாஹுவிற்காக அந்த நப்சை அவன் கண்டித்துக் கொண்டே இருப்பான். இன்று நம்முடைய பிரச்சனை என்ன, நாம் பிறரை கண்டிப்போம், மனைவியை கண்டிப்போம், பிள்ளைகளை கண்டிப்போம், சகோதரர்களை கண்டிப்போம், நண்பர்களை கண்டிப்போம், பணியாட்களை கண்டிப்போம். இப்படி நமது கண்டிப்பெல்லாம் பிறருடைய நப்சின் மீது இருக்கும். ஆனால் நாம் நம்மை கண்டிக்கிறோமா? நமது செயல்களை நாம் கண்காணிக்கிறோமா? பிறர் செயல்களை கண்காணிக்கின்ற அளவிற்கு நமது செயல்களை நாம் கண்காணிக்கிறோமா? அப்ப நாம் நமது செயல்களை கண்காணிக்க வேண்டும் சொல்கிறார்கள். மறுமையிலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, யாருடைய புத்தகம் வலது கையிலே கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் மிக இலகுவாக, மிக எளிதாக விசாரணை செய்யப்படும் என்று. யார் அவர்கள்? யார் தன்னை துன்யாவிலே விசாரித்துக் கொண்டார்களோ, யார் தன்னை, தனது எண்ணங்களை குறித்து, தனது செயல்களை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களை, அமைதியை, அசைவை குறித்து யார் தன்னை விசாரித்துக் கொண்டே இருந்தார்களோ, கண்காணித்து கண்டித்துக் கொண்டே இருந்தார்களோ, அவர்களுக்கு நாளை மறுமையிலே மறுமையின் விசாரணை இலகுவாக, எளிதாக இருக்கும். நாளை மறுமையிலே சில மக்களுக்கு கேள்வி கணக்கு கடுமையாக ஆகும் என்றால், ஏன், அவர்கள் இந்த துன்யாவிலே கணக்கு வணக்கு, கணக்கு வழக்கு இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் மேய்ந்தவர்கள். நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி சுய பரிசோதனை இல்லாமல், சுய கட்டுப்பாடு இல்லாமல், எதை விரும்பினார்களோ சாப்பிட்டார்கள், எதை விரும்பினார்களோ செய்தார்கள், எதை அவர்கள் லாபமாக கருதினார்களோ அதை தொழிலாக செய்தார்கள். இப்படி யார் தனது முஹாசபா இல்லாமல் இந்த துன்யாவிலே மேய்ந்தார்களோ அவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே விசாரணை மிக கடுமையாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலையை குறித்து ரப்புல் ஆலமீன் சொல்வதை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின். கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்கள் முஹாசபா, முஹாசபா என்று சொன்னார்களே, உங்களை நீங்கள் கண்காணியுங்கள், உங்களை நீங்கள் கண்டித்துக் கொள்ளுங்கள் என்று அது எந்த ஆயத்திலிருந்து எடுக்கப்படுகிறது? இந்த வசனத்திலிருந்து சூரத்துல் ஹஷ்ரிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, மூமின்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், நாளை மறுமைக்காக நீங்கள் எதை செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். வல் தந்தோர் என்றால் கண்ணால் பார்ப்பது, உள்ளத்தால் சிந்திப்பது, தீர ஆராய்வது, அது பற்றிய ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பது, இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய வார்த்தை தான் நவர் என்று. நாளை மறுமை நாளைக்காக, தான் எதை செய்து வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஆன்மாவும் நன்கு தீர ஆராய்ந்து கொள்ளட்டும், நன்கு தீர பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நஃப்ஸானது அப்படித்தான். இதை கண்காணித்தால் இது நமது கட்டுப்பாட்டிலே இருக்கும். இதை நாம் அடக்கி வைத்திருந்தால் இது நமது கட்டுப்பாட்டிலே இருக்கும். இதை நாம் கண்காணிக்கவில்லை என்றால், இதை நாம் அடக்கவில்லை என்றால், அது தனது விருப்பத்திற்கு ஏற்ப மேய ஆரம்பித்துவிடும். கட்டுப்பாடற்ற கடிவாளமற்ற ஒரு குதிரையை போன்று இந்த நஃப்சு உலகத்திலே செல்ல ஆரம்பித்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பக்கம் நம்முடைய முஹாசபா, இன்னொரு பக்கம் அல்லாஹ்விடத்திலே இது குறித்து நாம் பிரார்த்தனை செய்வது, துஆ செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நஃப்ஸை சுத்தப்படுத்துவதற்கு எந்த அளவு செயல் ரீதியாக அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து கண்காணித்து, சமய சந்தர்ப்பங்களில் இந்த நஃப்ஸு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பும் போது அந்த நஃப்ஸை கடிவாளத்தை கொண்டு திருப்பி எடுத்தார்களோ, அதுபோன்றுதான் தனது நஃப்ஸை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே தனது நஃப்ஸுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிரச்சாரத்தை ஆரம்பித்தாலும், ஹுதுபாவை பயானை நசிஹத்தை ஆரம்பித்தாலும், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அமாலினா. அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், எங்களது நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து நீ எங்களை பாதுகாத்துக் கொள், எங்களது செயல்களால் ஏற்படும் தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் என்று. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் இதை சொல்லி ஆரம்பிப்பார்கள் பிரச்சாரத்தை. ஏன், அந்த அளவு பயந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மாலையிலே ஓதக்கூடிய பிரார்த்தனைகளிலே பார்க்கிறோம், அல்லாஹுவை கண்ணி அவனுடைய கண்ணியத்திற்கு ஏற்ப புகழ்வதை பாருங்கள். பிறகு இந்த நஃப்ஸு குறித்து கவலையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய துஆவை கேளுங்கள். அல்லாஹும்மா ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா. அல்லாஹும்மா ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கி. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு துஆ, அது கவனத்தோடு, அது ஒரு ஈடுபாட்டோடு கேட்கப்படுகிறது என்றால் அதற்கு அடையாளம் இருக்கிறது. ஒன்று, அந்த அடியான் உள்ளத்திலே அல்லாஹுவை பயந்து, அல்லாஹுவை புகழ்ந்து, அவனுடைய கண்ணியத்திற்கு ஏற்ப அவனுக்கு முன்னால் தன்னை பணிய வைத்து கேட்பது, இது துஆவிலே அவனுக்கு இருக்கின்ற அக்கறையை காட்டுகிறது. அல்லாஹுவை நாம் அவனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் புகழ்வது, அவனுடைய தகுதிக்கு ஏற்ப அவனை கண்ணியப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது, தனது பலவீனத்தை சொல்வது, பிறகு தனது தேவையை கேட்பது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹும்மா, அல்லாஹுவே, ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே. இதற்கு இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வல்லமையை இங்கே முன்வைக்கிறார்கள். யா அல்லாஹ், வானங்களை, வானத்தில் உள்ளவற்றை, பூமியை, பூமியில் உள்ளவற்றை, இந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ள அனைத்தையும் படைத்தவன் நீதான், நீ பேராற்றல் உடையவன், மிகப்பெரிய வல்லமை உடையவன் என்று அல்லாஹுவின் வல்லமையை முன்வைக்கிறார்கள். அவனை பயப்படுவதற்காக அவனது வல்லமையை அவனுக்கு முன்னால் கூறி தனது உள்ளத்திலே அவனுடைய பயத்தை கொண்டு வருகிறார்கள். பிறகு சொல்கிறார்கள், எதற்காக என்ன துஆவை கேட்கிறார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அல்லாஹ்வை புகழ்வதை கவனித்து கேளுங்கள். ஆலிமல் கைபி வஷஹாதா, மறைவானவற்றையெல்லாம் அறியக்கூடியவனே, வெளிப்படையானதையும் அறியக்கூடியவனே. ஏன், இந்த உள்ளம், இந்த உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள், இந்த உள்ளத்தில் உள்ள ஊசலாட்டங்கள், அல்லாஹ் அவற்றை மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான். நாம் அறியாத எத்தனையோ விஷயங்கள் நமது உள்ளத்திலே இருக்கும், அல்லாஹ் அவற்றை மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான். நமக்கு அருகில் உள்ள மக்கள் அறியாத எத்தனையோ விஷயங்கள் நமது உள்ளத்திலே இருக்கும். நாம் நல்லவர்களாக காட்சியளிப்போம், ஆனால் உள்ளத்திலோ, உள்ளத்தில் இருக்கின்ற செயல்களால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அங்கே அசுத்தங்கள் நிரம்பி இருக்கும். பார்ப்பதற்கு வெளி தோற்றத்திலே அழகிய ஆடை உடுத்து அழகிய கண்ணியமான தோற்றத்திலே இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளங்களோ மிக கேவலமானதாக இருக்கும். ஆனால் சிலரோ அவர்களுடைய ஆடைகள் அவர்களுடைய தோற்றங்கள் மிகவும் ஒரு பரிதாபத்திற்குரிய, மக்கள் பார்த்தால் முகம் திருப்பக்கூடிய அளவிலே இருக்கலாம், ஆனால் அவர்களது உள்ளங்களோ மிக சுத்தமாக இருக்கும், மிக பரிசுத்தமாக இருக்கும். சஹீஹுல் புகாரியிலே பதிவான ஒரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்போது அந்த வழியாக ஒருவர் செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்க சொல்கிறார்கள், இதோ செல்கிறாரே, இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இவர் யார் என்று தெரியுமா, இவரை பற்றி நீங்கள் என்ன மதிப்பீடு செய்கிறீர்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே ஒன்றை நாம் தெளிவாக புரிய வேண்டும். நமது மதிப்பீடு அல்லாஹுவின் மதிப்பீடாக ஆகாது. அல்லாஹுவின் மதிப்பீட்டை நாம் அறிய முடியாது. நாம் வெளி தோற்றத்தை வைத்து நாம் மதிப்பீடு செய்கிறோம். மனிதனுடைய செல்வத்தை வைத்து, அவனுடைய அழகை வைத்து, சுத்தமான கவர்ச்சியான அவனது ஆடையை வைத்து நாம் மதிப்பிடுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளங்களை வைத்துதான் மதிப்பிடுகிறான். சகோதரர்களே, லையனல்லாஹ லஹுமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், நீங்கள் அறுக்கின்ற அந்த பிராணி குர்பானி, அதனுடைய மாமிசங்கள் என்னை வந்து அடையாது, அதனுடைய ரத்தங்கள் என்னை வந்து அடையாது. எது அடையும்? உங்களது உள்ளத்தில் உள்ள தக்வாதான் என்னை வந்து அடையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்ஸுர் இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்ஸாமிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய உடலை பார்க்க மாட்டான். திடகாத்திரமாக இருக்கிறீர்களா, வலிமையாக இருக்கிறீர்களா என்று. வலாக்கின் அல்லாஹ் யன்ஸுர் இலா குலூபிக்கும் வ அஃமாலிக்கும். அல்லாஹ் உங்கள் உள்ளங்களை பார்க்கிறான், அல்லாஹ் உங்களுடைய அமல்களை பார்க்கிறான். அந்த உள்ளங்கள் எண்ணங்களை கொண்டிருக்கின்றன, ஈமானை கொண்டிருக்கின்றனவா, நல்ல அஹ்லாக்குகளை கொண்டிருக்கின்றனவா, அமல்களை பார்க்கிறான். என்ன அமல்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்று அதற்கேற்பத்தான் அல்லாஹ் உங்களை உயர்த்துகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது கேட்டார்கள் தங்களது தோழர்களை பார்த்து, இந்த மனிதரை நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று. அப்போது அந்த மக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவரா, இவர் ஒரு பரிதாபத்திற்குரியவர், இவர் ஒரு பரிதாபத்திற்குரியவர், இவர் பெண் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், இவர் சிபாரிசு செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர் ஏதாவது தேவையை கேட்டால் நிறைவேற்ற மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களை, இங்கே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனையோ ஏழைகளை பார்த்து நாம் முகம் திருப்பி இருக்கிறோமே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ எளிமையானவர்களை பார்த்து முகம் சுளித்திருக்கிறோமே, எத்தனையோ நலிந்தவர்களை பார்த்து நாம் அலட்சியம் செய்திருக்கிறோமே, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எத்தகைய அந்தஸ்துள்ளவர்களாக இருப்பார்கள், சிந்தித்து பாருங்கள். அடுத்து கேட்டார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு இன்னொரு மனிதர் அந்த பக்கமாக சென்றபோது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே, இப்போது செல்கிற இந்த மனிதரை பாருங்கள். பார்க்கிறார்கள் தோழர்கள், இவரை பற்றி உங்கள் கருத்து என்ன தோழர்களே? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவரா, இவர் பெண் கேட்டால் கொடுத்து விடுவார்கள், இவர் சிபாரிசு செய்தால் ஏற்றுக்கொள்வார்கள், இவர் எதையாவது ஒன்றை தேவையை கேட்டால் உடனே நிறைவேற்றி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரண்டாவது சென்றாரே, யாரை பார்த்து நீங்கள் இவ்வளவு உயர்வாக மதிப்பிட்டீர்களோ அவரை போன்ற மக்கள் உலகமெல்லாம் நிரம்பி இருந்தாலும், அவரை போன்ற மக்கள் உலகமெல்லாம் நிரம்பி இருந்தாலும், முன்னால் சென்றாரே ஒரு மனிதர், அந்த ஒரு மனிதருக்கு இவர் சமமாக மாட்டார், அந்த ஒரு மனிதருக்கு இவர் சமமாக மாட்டார். அல்லாஹ்விடத்திலே அவர்தான் கண்ணியத்திற்குரியவர், அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பிற்குரியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பீட்டின் அளவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்களும் காஃபிர்களை போன்று மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, தெரிந்தவருக்கு மட்டும்தான் சலாம் சொல்வார்கள். அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம் சகோதரர்களே. நமக்கு அறிமுகமானவர்களாக இருந்தால், வியாபாரத்திலோ தொழிலிலோ தெருவிலோ நமது சமூகத்திலோ நமக்கு தெரிந்திருந்தால் சலாம் சொல்வோம், அந்நியர்களை பார்த்தால் முகம் திருப்பிக் கொள்கிறோம். இன்று எந்த அளவு முஸ்லிம்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது என்றால், தெரியாதவர்கள் சலாம் சொன்னால் ஏதோ ஒரு தேவைக்குத்தான் சொல்கிறார்கள் போல என்று முகம் திருப்பக்கூடிய ஒரு நிலையிலே முஸ்லிம்களின் நிலை இருக்கிறது சகோதரர்களை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறார்கள், ஆலிமல் கைபி வஷஹாதா, மறைவானவற்றை அறிந்தவனே, வெளிப்படையானவற்றை அறிந்தவனே, ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகா. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறார்கள்! எல்லா பொருட்களுக்கும் ஷை என்று சொன்னால் குல்லி, அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தையும் இங்கே கொண்டு வருகிறார்கள். ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகா, எல்லா பொருட்களுக்கும் எஜமானனே, ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகா, எல்லா பொருட்களுக்கும் எஜமானனே, சொந்தக்காரனே ரப் என்று சொன்னால் அவ்வளவு விசாலமான பொருள், அதை படைத்தவனே, வ மலீகஹு, அதற்குரிய அரசனே, அவன் தான் எஜமானன், அவன் தான் உரிமையாளன், அவன் தான் அந்த பொருளுக்குண்டான பேரரசனும். ஜிப்ரயீலுக்கும் அல்லாஹ்தான் சொந்தக்காரன், ஜிப்ரயீலுக்கும் அல்லாஹ்தான் அரசன். அப்ப ஜிப்ரயீலுக்கே அரசன் என்றால், ஏழு வானங்களுக்கும் ஏழு பூமிக்கும் என்றால், உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும். பிறகு சொல்கிறார்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். இப்படி இவ்வளவு அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு, அல்லாஹுக்கு முன்னால் பணிந்து விட்டு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய அந்த தனது தேவையை பாருங்கள். அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி, அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி. இப்படி நாம் அல்லாஹுவை புகழ்ந்திருந்தால், அல்லாஹுவை மன்றாடி இருந்தால், அதற்கு பிறகு துன்யாவை தான் கேட்டிருப்போம். அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு, அவர்கள் கேட்கக்கூடிய ஹாஜத் என்ன, அவர்கள் கேட்கக்கூடிய தேவை என்ன? அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி, யா அல்லாஹ், எனது நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நஃப்ஸு குறித்து நிம்மதியாக இல்லை என்றால், பயமற்றவர்களாக இல்லை என்றால், அற்ப மக்களாகிய நாம் எப்படி இருக்க முடியும்? சகோதரர்களே, நம்மை பற்றி நாம் எப்படி திருப்தி அடைய முடியும்? நான் தவறு செய்ய மாட்டேன், எனது உள்ளம் சுத்தமாக இருக்கிறது என்று நாம் நம்மை பீற்ற முடியுமா? ஃபலா துஸக்கு அன்ஃபுஸகும் ஹுவா அஅலமு பிமன் இத்தகா, உங்களை நீங்களே பீத்திக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீர்கள். அலம் தர இலல் லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், அல்லாஹ் கேட்கிறான், நபியே, தங்களை தாங்களே பீத்திக் கொள்ளக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா? தங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்களோ ஷைத்தானை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களோ ஷைத்தானை இபிலீஸை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா? கண்ணியத்திற்குரியவர்களே, பிறகு கேட்கிறார்கள், முதலிலே நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து, பிறகு கேட்கிறார்கள், வமின் ஷர்ரி ஷைத்தானி வஷர்க்கி, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கொள், வஷ்ருக்கிஹி, அவனுடைய ஷிர்கினால் விளையும் தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்விடத்திலே பணியும் போது, நமது நஃப்ஸை தூய்மைப்படுத்த அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது, அதற்காக அல்லாஹ்விடத்திலே நமது உள்ளத்தில் உள்ள குறைகளை எல்லாம் கூறி கூறி, யா அல்லாஹ், என்னிடத்திலே இன்ன தவறு இருக்கிறது, இன்ன குறை இருக்கிறது, அதை நீ நிவர்த்தி செய் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இன்று நம்மிலே உள்ள இன்னொரு பலவீனம் என்ன தெரியுமா? நம்முடைய குறைகளை அடியார்களிடத்திலே கூறுகிறோம், அல்லாஹ்விடத்திலே கூறுவதில்லை. யார் உண்மையான மருத்துவனோ, யார் உண்மையாக உள்ளத்திற்கு சிகிச்சை அளிப்பவனோ, அவனிடத்திலே நமது குறைகளை, நமது உள்ளத்தில் உள்ள பலவீனத்தை கூறுவதிலே நாம் வெட்கப்படுகிறோம், அல்லது அதிலே கவனமற்றவர்களாக இருக்கிறோம். யாருக்கு தனது உள்ளமோ தனது நஃப்ஸோ கட்டுப்பாட்டில் இல்லையோ, அவரிடத்திலே சென்று நமது உள்ள குமுறல்களை வைக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்ல அடியார்கள் அவரிடத்திலே முறையிடும் போது, தங்களது தேவைகளை கேட்கும் போது, தங்களது உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை சுத்தப்படுத்த சொல்லும் பொழுது, அல்லாஹ் கண்டிப்பாக சுத்தப்படுத்துகிறான். நபிமார்களை அல்லாஹ் சுத்தப்படுத்தினான், சித்தீக்குகளை அல்லாஹ் சுத்தப்படுத்தினான், சாலிஹீன்களை அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். எதன் மூலமாக? கண்ணியத்திற்குரியவர்களே, முதலிலே ஈமான் என்ற சிஃபத்தின் மூலமாக. ஈமானை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். தஸ்கியா என்றால், தர்பியா என்றால், முஹாசபா என்றால், அங்கே உள்ளத்திலே அந்த உள்ளம் நஃப்ஸே முத்துமையின்னாவாக மாறுவதற்கு முதலிலே ஈமான் தேவை. சகோதரர்களே, ஈமான் என்றால் இன்று நாம் எல்லாம் உடனே என்ன நினைப்போம்? ஈமான் தானே, அது நம்மிடத்தில் எல்லாம் நம்மிடத்தில் அந்த ஈமான் இருக்கிறது என்று சாதாரணமாக நாம் நினைத்து விடுவோம், சொல்லிவிடுவோம். சகோதரர்களே, ஈமான் என்றால் எந்த ஈமானை அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ, எந்த ஈமானை அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ, எந்த ஈமானின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழைத்தார்களோ, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் அன் ஆமினூ பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, யா அல்லாஹ், ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளரை நாங்கள் கேட்டோம், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அந்த ஈமான் வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹுவின் மீது உள்ள ஈமான், அவனுடைய உள்ளமையின் மீது ஈமான், அவனுடைய சிபாத்துகளின் மீது ஈமான், அவனுடைய ஃபஅல்கள் அவனுடைய செயல்களின் மீது உள்ள ஈமான், அந்த ஈமான் சந்தேகம் கலக்காத யக்கீனோடு இருக்க வேண்டும். வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் வஅபுது ரப்பக ஹத்தா யாதியக்கல் யக்கீன். எந்த ஈமானிலே தடுமாற்றம் இருக்காதோ, எந்த ஈமான் உயர்ந்து கொண்டே செல்லுமோ அந்த ஈமான் இருக்க வேண்டும் சகோதரர்களே. இன்று நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது? ஒரு சில நேரங்களிலே உயர்ந்து கொண்டு சென்றால் இன்னொரு நேரங்களிலே தாழ்ந்து கொண்டே செல்கிறது. பிறகு அதிலிருந்து உயர்த்துவதற்கு முடியாத அளவிற்கு நாம் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை பார்க்கிறோம். ஈமான் யக்கீனோடு கலக்க வேண்டும், உறுதியோடு கலக்க வேண்டும், நம்பிக்கையோடு கலக்க வேண்டும். அசாதாரணமான மிகப்பெரிய வலுவான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அஹ்சாபுடைய அந்த நபி தோழர்களுக்கு அல்லாஹ் கூறினானோ, அவர்கள் யார் தெரியுமா? வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்சாப் قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم الا ايمانا وتسليما. அவ்வளவு பெரிய எதிரிகளை பார்த்ததற்கு பிறகு கூட, கடுமையான எதிரிகளை பார்த்ததற்கு பிறகு கூட, எண்ணிக்கையில் குறைவாக இருந்தும் கூட, ஆயுதமற்ற மிக பலவீனமானவர்களாக இருந்தும் கூட, அப்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு. இந்த எதிரிகளை கண்டிப்பாக நாம் வெற்றி கொள்வோம் என்று நம்பிக்கை கொண்டு தடுமாறாமல் இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நபியினுடைய கந்தக்குடைய தோழர்கள் சோதனைகளை அதிகம் அதிகம் காணும் போது, எதிரிகளின் அந்த தாக்குதல்களை அதிகமாக அவர்கள் கண்டபோது, அப்போது சொன்னார்கள், அல்லாஹ் உண்மை சொல்கிறான், நபி உண்மை சொல்கிறார்கள். அது யக்கீன் சகோதரர்களே. அதனால் உள்ளத்திலே நிம்மதி அடைய வேண்டும். பத்ரிலே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான், அவன் உங்களுக்கு நிம்மதியாக உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கிறான், உங்களை பாதுகாப்பதற்காக, உங்களது மனது நிம்மதிக்காக தூக்கத்தை கொடுத்தான். அவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையிலே அந்த தோழர்கள் தூங்குகிறார்கள். எங்கே? போருடைய மைதானத்திலே. இன்றைய முஸ்லிம்கள் தொழுகையிலே தூங்குவார்கள். தொழுகையிலே சஹாபாக்கள் அழுதார்கள். துவா கேட்கும் போது, திக்ர் செய்யும் போது, குர்ஆன் ஓதும் போது, இதான் கண்ணியத்திற்குரியவர்களே வித்தியாசம். போரிலே அவர்களுக்கு தூக்கும் அந்த அளவுக்கு மன நிம்மதி. அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் என்று இந்த யக்கீன் நம் இடத்திலே மிக பலவீனமாக இருக்கிறது சகோதரர். அதன் காரணமாகத்தான் அல்லாஹுவின் விஷயத்திலே நமது உள்ளம் இன்னும் முத்துமை இன்னாவாக மாறவில்லை. என்ன பிரச்சனை? ஏதாவது சின்ன சோதனைகள் வந்தால் கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் பதட்டப்பட்டு அல்லாஹுவை குறை பேசுவது, தக்தீரை குறை பேசுவது, அமல்களில் உடனே அலட்சியம் செய்து விடுவது, நம்மளுடைய அன்றாட இபாதத்துகளிலே அலட்சியம் செய்வது, இது எதனால் ஏற்படுகிறது? யக்கீனிலே இருக்கக்கூடிய பலவீனத்தால். அப்ப உள்ளம் சுத்தமடைய வேண்டுமென்றால், உள்ளத்தில் அந்த சிபத்துகளை கொண்டு வர வேண்டுமென்றால், உள்ளத்தினுடைய அந்த முத்துமையினா உள்ளம் பரிசுத்தமான அல்லாஹுவின் திக்ரால் அமைதி பெற்ற ஆத்மாவாக வர வேண்டுமென்றால், முதலிலே ஈமான் இருக்க வேண்டும், யக்கீன் இருக்க வேண்டும், சபர் இருக்க வேண்டும், சுக்குர் இருக்க வேண்டும், அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள், ரப்பி இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா வகல்பின் லா யக்ஷா வஐனின் லா தத்மா வநஃப்ஸின் லா தஸ்மா. யா அல்லாஹ், திருப்தி அடையாத நஃப்ஸிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்று நமது நப்சு எப்படி? துன்யாவை வேண்டும் 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 என்று தேடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹுவிற்கு ஹம்து செய்வது, அல்லாஹுவை புகழ்வதிலே குறைவு செய்து கொண்டிருக்கிறோம். எப்போது பார்த்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கட்டளைக்கு மாற்றமாகத்தான் நம்மிலே பலர் இருக்கிறார்கள். தீனுடைய விஷயத்தில் மேலே உள்ளவர்களை பாருங்கள், துன்யாவுடைய விஷயத்திலே கீழே உள்ளவர்களை பாருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நாமோ துன்யாவுடைய விஷயத்திலே மேலே உள்ளவர்களை பார்ப்பது, தீனுடைய விஷயத்திலே கீழே உள்ளவர்களை பார்ப்பது. எனவே நஃப்ஸிலே என்ன தன்மை ஏற்படுகிறது? நன்றி கெட்ட தன்மை. அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு திருப்தி அடைகின்ற தன்மை ஏற்படுவது கிடையாது. அல்லாஹ்வை குறைபடுகிறோம், அல்லாஹ் மன்னிப்பானாக. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி அடையாத, அல்லாஹ்வுடைய நேமத்துகளை கொண்டு, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையாத நஃப்ஸிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று இந்த நஃப்ஸ் முத்மைன்னாவாக மாற வேண்டும் என்றால், அல் இனாபத்து வதிக்கர். நமது உள்ளம் எப்போதும் அல்லாஹுவை முன்னோக்கி இருக்க வேண்டும். நமது உள்ளம் அல்லாஹுவை முன்னோக்கி இருக்க வேண்டும். தொழுகையில் மட்டுமல்ல, தொழுகையில் மட்டுமல்ல, குர்ஆன் ஓதும்போது மட்டுமல்ல, திக்ரு செய்யும் போது மட்டுமல்ல, எப்போதும் இந்த உள்ளத்துடைய கிப்லா அல்லாஹுவின் பொருத்தமாக அல்லாஹுவாக இருக்க வேண்டும். எங்கு திரும்பினாலும் சரி அல்லாஹுவின் பொருத்தம் மட்டுமே நமது நோக்கமாக, அல்லாஹுவை மட்டுமே முன்னோக்கியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் கல்பு முனீப் என்று சொல்வார்கள் சகோதரர்கள். நபிமார்களை அல்லாஹ் புகழும் போது இந்த இனாபத் என்ற சிஃபத்தை கொண்டு அதிகமாக புகழ்கிறான். குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். ஏன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி அல்லாஹுவிலிருந்து அவர்களது உள்ளங்களை யாராலும் திருப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளங்களை அந்த கண்ணியத்திற்குரிய நபிமார்கள் பெற்றிருந்தார்கள். அந்த தர்பியத்தை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். அடுத்து சகோதரர்களே, அஸ்-ஸிக்ர், அல்லாஹுவை நினைவு கூறுவது. ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அதை செய்வதோடு நாவாலும் உள்ளத்தாலும் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருப்பது. இந்த சிஃபத்துகள் குறிப்பாக அல்லாஹுவோடு தொடர்பு கொண்டவை, அல்லாஹுவோடு நம்மை ஈடுபடுத்தக்கூடியவை, அல்லாஹுவிடத்திலே நமது கண்ணியத்தை உயர்த்தக்கூடியவை. இதன் மூலமாக நமது நஃப்ஸ் முத்துமை இன்னாவாக, அல்லாஹுவுடைய திக்ரால் நினைவால் திருப்தி பெற்ற ஆத்மாவாக மாறும். அடுத்து சில தன்மைகள் இருக்கின்றன சகோதரர்களே. அடியார்களோடு நாம் செய்ய வேண்டிய, அடியார்களோடு நாம் பின்பற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய சிஃபத்துகள், அதுவும் நமது உள்ளத்தை முத்துமை இன்னாவாக, நமது உள்ளத்தை அல்லாஹுவின் அந்த அன்பால், அல்லாஹுவின் மார்க்கத்தை கொண்டு நிம்மதி பெற்ற ஒரு உள்ளமாக மாற்றும். அப்படிப்பட்ட உள்ளங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதிலே மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அல் ஹில்ம், அதாவது சகிப்புத்தன்மை. பிறர் செய்யக்கூடிய குறைகளை, பிறர் நமக்கு செய்யக்கூடிய அநியாயங்களை, பிறர் நமக்கு செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் மன்னிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள், அஹ்ஸின் இலா மன் அஸா இலை, உனக்கு கெடுதி செய்தவர்களுக்கு நீ நன்மை செய், வஃஃபு அம்மன் ẓலமக், உனக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னித்து விடு, வஸில் மன் கதஅக், உனது உறவை யார் துண்டிக்கிறார்களோ அவர்களை நீ சேர்த்துக்கொள். எதற்காக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உள்ளத்திலே அந்த சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், உள்ளத்திலே பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த குணம் இருக்க வேண்டும். ஒரு நபித்தோழரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று நாட்களாக சொல்கிறார்கள். இவர் சொர்க்கவாசி, சொர்க்கவாசி என்பதாக அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவரோடு சென்று மூன்று நாட்கள் தங்குகிறார்கள். இவர் என்ன அமல் செய்கிறார் என்பதாக கடைசியிலே பார்த்தால் பெரிய அமல் ஒன்றும் எதுவுமே இல்லை. அவர் திரும்பி செல்லும் பொழுது அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அந்த தோழர் கேட்கிறார், மூன்று நாட்கள் என்னோடு தங்கினீர்களே, எந்த பிரச்சனைக்காக வந்தீர்களோ, அந்த பிரச்சனை உங்களுக்கு முடிந்து விட்டதா, உங்கள் தேவை நிறைவேறி விட்டதா என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று நாட்களாக நீங்கள் மஸ்ஜிதிற்கு வந்தபோது நீங்கள் சொர்க்கவாசி 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 என்று ஏதோ நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய அமலை செய்வீர்கள், அதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட நற்செய்தியை நீங்கள் அடைந்தீர்கள் என்று அந்த அமலை தெரிந்து கொள்வதற்காக நான் தான் அந்த அமல்கள் அந்த அமலை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உங்களிடத்திலே வந்தேன், வேறு எதற்காகவும் அல்ல, வேறு ஒரு பிரச்சனைக்காக அல்ல. அப்போது அந்த தோழர் கேட்கிறார், அந்த அமலை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா என்று. நான் பார்த்த வகையிலே உன்னிடத்தில் எந்த அமலும் இல்லை. அந்த தோழரும் சொல்கிறார், ஆம் சகோதரர்களே, இதுதான் என்னிடத்தில் இருப்பது, இதை தவிர ஒரு சிறந்த ஒரு பெரிய அமல் நான் என்னிடத்தில் இருப்பதாக நினைக்கவில்லை. அந்த அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸ் திரும்ப செல்லும் பொழுது அப்போது அந்த அன்சாரி தோழர் அழைக்கிறார், அப்துல்லா, ஒருவேளை இதை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பார்களோ, என்னிடத்தில் ஒரு குணம் இருக்கிறது, நான் அதை அறிகிறேன். நான் இரவிலே தூங்கும் போது என் சகோதரர்களை எல்லாம் மன்னித்து விட்டு நான் தூங்குகிறேன். இரவிலே நான் தூங்குவதற்கு முன்பாக முஸ்லிம்களை குறித்து என் உள்ளத்தை பரிசுத்தமாக்கிக் கொண்டு, என் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு அவர்களை மன்னித்து விட்டு அவர்களின் விஷயத்திலே எந்த ஒரு அருவறுப்பையோ அல்லது எந்த ஒரு சங்கடத்தையோ மன சஞ்சலத்தையோ வைத்துக் கொள்ளாமல் அவர்களை கொண்டு திருப்தி கொண்டவனாக தூங்குகிறேன் என்று கூறுகிறார்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்கின்றார்கள். ஆம், இதுதான் இந்த ஒரு குணத்திற்காகத்தான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை கூறியிருக்கலாம். அதுபோன்று சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்திலே ஏழைகளின் விஷயத்திலே அன்பு இருக்க வேண்டும், எளியவர்களின் விஷயத்திலே அன்பு இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை அந்த கருமித்தனத்தை கொண்டு நமக்கு மட்டும் என்று அந்த செல்வத்தை முடக்கிக் கொள்ளாமல் அதை ஏழை எளியவர்களுக்கு தேவைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு நாம் கொடுக்கும் போது உள்ளத்திலே ஒரு விசாலமான ஒரு தன்மை ஏற்படுகிறது. அந்த தன்மை அல்லாஹுவோடு நம்மை நெருக்கமாக்குகிறது சகோதரர்களே. இப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைகளை கொண்டு நமது நஃப்ஸுக்கு நாம் தருவோம் கல்வியா கொடுத்துக் கொண்டிருக்கும் போது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கூறியிருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்ற உயர்ந்த தன்மைகளில் ஒவ்வொன்றையாக பட்டியல் போட்டு அதிலிருந்து எந்த ஒரு செயலை நாம் கொண்டு வருகிறோம், எந்த ஒரு குணத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்று சோதிக்க வேண்டும். அதுபோன்று எந்த தீமைகளை, எந்த ஒரு கெட்ட குணங்களை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவற்றை ஒரு பட்டியலிட்டு அவற்றை நம்முடைய உள்ளங்களிலே நமது செயல்களிலே காணும்போது அதிலிருந்து நம்மை நீக்கிக் கொள்ள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதற்காக தனிமையிலே சுஜூதிலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த கெட்ட குணம் என்னிடத்திலே இருக்கிறது, நான் என்னை பரிசுத்தப்படுத்த முடியாது அல்லாஹ், நான் பலவீனமானவன், நான் எனது நஃப்ஸுக்கு அடிமையாகி விடுகிறேன், இச்சைக்கு அடிமையாகி விடுகிறேன், ஷைத்தானுக்கு என் மீது ஆதிக்கத்தை ஏற்படுத்த எனது நஃப்ஸுக்கு என் மீது ஆதிக்கத்தை ஏற்படுத்தாதே அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கவனத்திலே வையுங்கள். அல்லாஹுமா ஸலிஹ்லி ஷஅனி, யா அல்லாஹ், என் காரியம் அனைத்தையும் நீ எனக்கு சீர்படுத்திக் கொடு. வலா தக்கில்லி இலா நஃப்ஸி தர்ஃபத் அய்னின், ஒரு கண் சிமிட்டும் நேரம் அளவுக்கு கூட என்னை எனது பொறுப்பிலே விட்டுவிடாதே அல்லாஹ். இப்படி அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் போது கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் நமது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவான், நல்லவர்களின் உள்ளங்களாக நமது உள்ளங்களை மாற்றுவான், நமது உள்ளத்திலே நல்ல அஹ்லாக்குகளை, நல்ல குணங்களை, நல்ல தன்மைகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பரிசுத்தமான உள்ளத்தை தந்தருள போதுமானவன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.